الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஈமானும் அதனுடைய அம்சங்களும் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். சென்ற ஒரு பாடத்திலே ஐந்து விஷயங்கள் அடங்கிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அந்த ஐந்து விஷயங்களில் இரண்டு விஷயங்களுக்குரிய விளக்கத்தை பார்த்துவிட்டு இன்னும் மூன்று விஷயங்களுக்குரிய விளக்கத்தை அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அந்த ஐந்து விஷயங்கள் வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதாவது பள்ளியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் ஐந்து விஷயங்களை தரப்போகின்றேன், இதனை எடுத்து யார் பின்பற்றுவது அல்லது பின்பற்றக்கூடிய மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது யார் என்று கேட்டபோது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஐந்து விஷயங்களையும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். ஒன்று, குன் வரான் தகுன் அபதன்னாஸ், பேணுதல் உள்ள ஒரு மனிதனாக நீ இரு, அப்படி நீ இருந்தால் மனிதர்களில் அல்லாஹுக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அடியானாக நீ இருப்பாய். வகுன் கனியான் தகுன் அஷ்கரன்னாஸ், போதும் என்ற ஒரு மனப்பாங்கு உள்ளவனாக நீ இரு, அப்படி நீ இருந்தால் மனிதர்களில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சிறந்த ஒரு அடியானாக நீ இருப்பாய். வாஹிப்பலின்னாஸ் மா துஹிப்புலி நஃப்ஸிக், உனக்கு நீ எதனை விரும்புகின்றாயோ அதையே பிற மக்களுக்கும் விரும்பு, தகுன் மூமினன், அப்பொழுது நீ ஒரு விசுவாசியாக இருப்பாய். வாஹ்சின் முஜாவரத மஞ்சாவரக தகுன் முஸ்லிமன், உனக்கு அயலவர்களாக யார் இருக்கின்றார்களோ அத்தகைய அயலவர்களோடு நீ நல்ல முறையிலே நடந்து கொள், நீ ஒரு முஸ்லிமாக இருப்பாய். வாக்கில் அல்லாஹ், சிரிப்பை குறைத்துக்கொள், ஃபஇன்ன கஸ்ரத்தல்லாஹ் துமீதுல் கல், ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை சாகடித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதிலே முதலாவது பேணுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், இரண்டாவது போதும் என்ற மனப்பாங்கு நன்றி செலுத்துதல் சம்பந்தமான விஷயத்தையும் சென்ற பாடத்திலே நாம் சுருக்கமாக பார்த்தோம். இந்த பாடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மூன்றாவது ஒரு விஷயம், நீ பிற மக்களுக்கு விரும்பு எதனை என்றால், நீ உனக்கு எதனை விரும்புகின்றாயோ அதையே பிற மக்களுக்கும் விரும்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதன் மூலம் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பெருவாதியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு தீர்வை அடைந்து கொள்ள முடியும். இதிலே ஒரு நல்ல ஒரு தீர்வு அதற்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதர்களும் இதனை உணர்ந்து அல்லது ஒரு ஜமாஅத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சகோதரர்கள் இதனை உணர்ந்து அவர்கள் இதனை தங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற முற்பட்டுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அநேகமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த விஷயம் அமைந்துவிடும். ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சங்களிலே ஒன்று, பொதுவாக மனிதர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எதனை விரும்புகின்றோமோ அதையே விரும்புவது. அதே நேரத்தில் குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கடமையாக வருகின்றது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. எந்த ஒரு மனிதனும், உங்களிலே உள்ள எந்த ஒரு மனிதனும் விசுவாசியாக ஆக மாட்டான், தனக்கு அவன் எதனை விரும்புகின்றானோ அதையே இன்னொரு சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக மனிதர்களுக்கு இந்த சட்டம் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில் இது மிகவும் கட்டாயமாக இருக்கிறது. ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். எந்த அளவுக்கு என்றால் இந்த தன்மை யாரிடத்திலே இல்லையோ அவர் ஒரு விசுவாசியாக கூட ஆக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். எனவே இப்படியான ஒரு தன்மை நாம் எந்த ஒரு கட்டத்திலும், எந்த ஒரு நிலைமையிலும், எப்படியான ஒரு பிரச்சனையின் போதும் அந்த இடத்திலே நாங்கள் இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோமோ அதே விடயங்களை ஏனைய சகோதரர்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் விரும்ப வேண்டும். ஆனால் இது எங்களிடத்தில் நிச்சயமாக வர வேண்டும். ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. இல்லாததன் காரணமாக எங்களுக்கு மத்தியிலே பல சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள். ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நியாயம், இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு காணப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லாத காரணம். இது மட்டும் எங்களுடைய உள்ளத்திலே சரியாக அது இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து விடுமாக இருந்தால் எல்லோருக்கும் சம நீதியையும், சம ஒரு நிலைமையும், சமத்துவமான ஒரு நீதியையும் நாங்கள் கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸீத் இப்னு அஸத் என்ற சஹாபியை பார்த்து கேட்டார்கள், அதுஹிப்புல் ஜன்னா, நீ சுவனம் செல்வதற்கு விரும்புகின்றாயா, சுவனத்தை நீ ஆதரவு வைக்கின்றாயா என்று கேட்டபோது ஃபகுல்து, அவர் சொன்னார், நாம், அல்லாஹின் தூதரே, சுவனத்தை யார்தான் ஆசை வைக்காமல் இருக்க முடியும், ஆம் என்று நான் சொன்னேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் ஒரு வேலை செய், என்ன, நீ உனக்கு எதனை விரும்புகின்றாயோ அதையே பிற மக்களுக்கும் விரும்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. எனவே ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு ஈமானோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இது காணப்படுகின்றது. எங்களிடத்திலே இதிலே பலகீனங்கள், பொடுபோக்குகள் எங்கள் அநேகமானவர்களிடத்தில், என்னையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம், இருக்கலாம். நாங்கள் திருந்த வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எங்களை வைத்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே நான் இருந்தால் எனக்கு என்ன நீதியோ அதே நீதிதான் என்னுடைய அடுத்த சகோதரனுக்கும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்த சகோதரனுக்கு ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு ஒரு நீதி பேசுகிறது. அதே விஷயம் என்னிடத்திலே வந்துவிட்டால் எனக்கு ஒரு வேறொரு நீதி தென்படுகின்றது. இது சரிப்பட்டு வரக்கூடிய விஷயம் அல்ல. இதன் காரணமாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். என்ன சொல்லுவார்கள்? அன்றைக்கு அவருக்கு நடந்த ஒரு பிரச்சனைக்கு அப்படி ஒரு கருத்தை சொன்னார், இன்றைக்கு இவருடைய பிரச்சனையில் இப்படி சொல்கிறார் என்று அவரை பற்றி ஒரு பிழையான ஒரு சிந்தனை தான் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஏற்படும். எனவே இந்த ஒரு தன்மை எங்களுக்கு மத்தியிலே தடுக்கப்பட வேண்டும். இது இருக்கக்கூடாது. இதற்கு இன்னொரு பேர் சொல்லலாம், நேர்மை. இது எதனை காட்டுகிறது என்றால் நேர்மையை காட்டுகிறது. நேர்மை என்பது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த நேர்மையான வார்த்தைகளுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது, அதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் நேர்மையான வார்த்தைகளை கதைப்பார்களாக இருந்தால், ஒவ்வொரு சிக்கலின் போதும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் நேர்மையாக அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால், ஒரு தலைமைத்துவத்திற்கு கூட ஒரு தீர்ப்பை எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். ஆனால் ஆளுக்கொரு நியாயத்தை, ஆளுக்கொரு நீதியை, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கருத்தை மாறி மாறி நாங்கள் சொல்கின்ற பொழுது என்ன முடிவெடுப்பது? இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். விடுபட்டு நேர்மை என்ற ஒரு அம்சத்துக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். எங்களுடைய சகோதரருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எங்களுக்கு எதனை விரும்புகின்றோமோ அதையே அடுத்த சகோதரருக்கும் ஆதரவு வைக்க வேண்டும், அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். அதாவது, யார் ஒரு தீமையை செய்கின்றாரோ, அது ஒரு தீமையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதற்கு கூலி இருக்கிறது, அதற்குரிய அவர் கூலியை வழங்கப்படுவார் என்ற குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டியவுடன் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், அல்லாஹின் தூதரே, எங்களில் யாருதான் தீமை செய்யாமல் இருக்க முடியும்? இவை எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு தண்டனை வர ஆரம்பித்து விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காரிபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருங்கள், வசதிது, நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நன்மை இருக்கிறது, அவைகளெல்லாம் உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த நேர்மை, இந்த நீதி, அதே போல ஒரு சமநலம் என்ற ஒரு தன்மை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் மற்றவர்கள் விஷயத்திலே நீதி பேசுவோம், மற்றவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு பல விருப்ப, அதாவது பல ஐடியாக்களை, பல ஆலோசனைகளை நாங்கள் கொடுப்போம். அதே போன்று ஒரு மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நீதியான, நேர்மையான ஒரு கருத்தை நாங்கள் சொல்வோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த ஒரு சிக்கலுக்குள் உள்ளாகிவிடுகின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது எப்படியோ தடம் புரள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் ஏற்கனவே பேசிய நீதியும் நேர்மையும் கண்ணுக்கு தெரிவது கிடையாது, இது எப்படியுமே சரிவராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய ஒரு அம்சமே கிடையாது என்று சொன்னார்கள். இது யாரிடத்தில் வரவில்லை, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க துகா வல் அஃபாஃப் வல் கினா வஸ்ஸிதாத். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் உன்னை அஞ்சுவதை கேட்கின்றேன், வல் அஃபாஃப் பத்தினித்தனமாக இருப்பதை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், வல் கினா போதும் என்ற ஒரு தன்மையை நான் உன்னிடத்திலே வேண்டுகின்றேன், வஸ்ஸிதாத் நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற தன்மையை நான் உன்னிடத்திலே வேண்டுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்திருக்கிறார். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நேர்மை என்பது எங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வர வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்வதாக இருந்தால், எங்கள் எல்லோருடைய விருப்பம் என்னுடைய மானம் போக்கப்படக்கூடாது, எந்த இடத்திலும் அது கிழிக்கப்படக்கூடாது, யாரும் என்னை பற்றி பிள்ளையாக அவர்களுக்கு மத்தியிலே கதைத்துக் கொண்டிருக்கக்கூடாது, என்னை யாரும் கிண்டல் கேலி அடிக்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது, இப்படியான ஒரு விஷயம் என்னிடத்திலே விருப்பமாக இருக்கிறது. என் விஷயத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? இதே விஷயத்தை என்னுடைய இன்ன சகோதரர்கள் மத்தியிலும் நான் கொண்டு வர வேண்டும், இதே நீதியை, இதே விருப்பத்தை இன்னும் பிற சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் கொண்டு வந்தால் நான் இன்னும் பிற சகோதரர்களுடைய மானத்தை எங்காவது போக்கடிப்பேனா?
நான் எங்காவது இருந்து கொண்டு முஸ்லீம்களுடைய குறைகளை பற்றி புறமாக கதைத்துக் கொண்டிருப்பேனா? நான் எங்காவது இருந்து கொண்டு முஸ்லீம்கள் போகின்ற பொழுது அவர்களை நான் கிண்டல் அடிப்பேனா? நிச்சயமாக என்னிடத்திலே வராது. ஏன்? என்னுடைய விஷயத்தில் எனக்கு விருப்பம் இப்படி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற ஆரம்பித்து விட்டால் அல்ஹம்துலில்லா எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அநேகமான பிரச்சனைகள் இல்லாமல் போய் நல்லதொரு சகோதரத்துவம் எங்களுக்கு மத்தியில் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக, எந்த அளவுக்கு என்றால் இந்த தன்மை யாரிடத்திலே இல்லையோ அவர்களுக்கு ஈமானே கிடையாது, ஈமான் கொண்டவராக அவர் ஆக மாட்டார் என்ற அளவுக்கு இதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே கேட்ட இந்த விஷயத்தின் படி முதலாவது நானும் அதற்கடுத்ததாக நீங்களும் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த ஹதீஸிலே வரக்கூடிய அடுத்த ஒரு செய்தி, உன் அயலவர்களோடு நீ நல்ல முறையிலே நடந்து கொள், அப்படி நீ நடந்து கொண்டால் நீ ஒரு முஸ்லீமாக இருப்பாய், இன்னொரு அறிவிப்பில் நீ ஒரு மூமினாக இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஈமானுடைய அம்சங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களிலே ஒன்று. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக ஈமான் கொள்ள மாட்டார், அல்லாஹின் மீது ஆணையாக ஈமான் கொள்ள மாட்டார், இப்படி மூன்று முறை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டே இருந்தார். உடனே சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹின் தூதரை அவன் நாசமா போட்டு அவன் யார் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னபோது, அல்லதி லா யஅமன் ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய தீங்கிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் அச்சமற்று இருக்கின்றார்களோ, அச்சத்தோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் அத்தகையவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். எப்படி இருக்க வேண்டும்? எங்களுடைய தீங்கை விட்டும், அது நாவினால் இருந்தாலும் சரி, கையினால் இருந்தாலும் சரி, எந்த வகையிலே இருந்தாலும் சரி, எங்களுடைய தீங்கை விட்டும் எங்களுடைய அயலவர்கள் அச்சமற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதாவது அவர்கள் இவர்களுடைய பேச்சிலோ அல்லது இவர்களுடைய துன்படுத்தல்களிலோ அதற்கும் அஞ்சு கொண்டிருந்தால் இவருடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது, இவர் சரியான ஒரு விசுவாசி கிடையாது. சும்மா சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தியம் செய்து சொன்னார்கள். அதுவும் ஒரு முறை அல்ல, மூன்று முறை சத்தியம் செய்து இந்த விஷயத்தை வலியுறுத்தினார். எனவே எங்களுக்கென்று அயலவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களோடு எங்களுக்கு ஒரு நல்லதொரு இணக்கப்பாடு, நல்ல ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒரு தன்மை, ஒரு விசுவாசம், இதெல்லாம் காணப்பட வேண்டும். அது அல்லாமல் எப்பொழுது என்னை பற்றி இவன் குறை சொல்லுவான், எப்பொழுது என்னை பற்றி இவன் எனக்கு ஏதாவது தீங்கிழைப்பான் என்று ஒருவன் அஞ்சி அஞ்சி இருப்பானாக இருந்தால் அத்தகையவன் ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த அளவுக்கு இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை பாருங்கள். ஒரு மனிதர் வந்து அல்லாஹின் தூதரே, இன்ன ஃபுலானா தகூமுல் லைல் வ தஸூமுன் நஹார், ஒரு பெண் இருக்கிறாள், அவள் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகின்றாள், இரவிலே நின்று வணங்குகின்றாள், வ தஸூமுன் நஹார், பகலிலே நோன்பு பிடிக்கின்றாள், வ தஃஅலு, எவ்வளவோ நல்ல விஷயங்களை அவள் செய்து கொண்டிருக்கின்றாள், சதகாவும் செய்கின்றார், இப்படி நல்ல அமல்களிலும் இபாதத்துகளிலும் அவள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அவளிடத்தில் இருக்கிறது, என்ன என்றால் அவளிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவளுடைய அயலவர்களை அவள் தன்னுடைய நாவினால் துன்புறுத்துகின்றாள், நாவினால் அவர்களுக்கு வேதனை கொடுக்கின்றால், இப்படி ஒரு பிரச்சனை அவரிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் ஏனைய விஷயங்கள், அமல்கள், இபாதத்துகள் எல்லாம் சரி, தொழுகை சரி, அதுவும் இரவு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது, பகல் நோன்பு சரி, அநேகமான நோன்புகள், சுன்னத்தான நபிலான நோன்புகள் சரி, சதகா விஷயம் நடக்கிறது, எவ்வளோ நன்மையான விஷயங்கள் அவளிடத்திலே காணப்படுகின்றது. இந்த ஒரே ஒரு குறைபாடு, என்ன குறைபாடு? அயலவர்களை பற்றி பிழையான சில செய்திகளை அவர்களுடைய நாவினால் அவர்களை துன்புறுத்துகின்ற விதமாக அவள் செய்து கொண்டிருக்கிறார். இவளுடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹைர ஃபீஹா, அவளிடத்திலே எந்த ஒரு நலவும் கிடையாது. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு இந்த அயலவர்கள் எங்களுடைய விஷயத்திலே தாக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த பெண்ணை பொறுத்தவரையில் அவள் கையினால் நோவினை செய்வதாக வரவில்லை, நாவினால் வாயினால் நிறைய பேசுகின்றாள், இவ்வளவுதான். ஆனால் அதனுடைய தாக்கம் என்ன? தொழுகையிலே வேலை இல்லாமல் போய்விடுகிறது, நோன்பிலே வேலை கிடையாது, சதகாவிலே நோன்பில் வேலை கிடையாது, இன்ன பிற அமல்களிலே பிரயோஜனம் கிடையாது. கடைசியிலே அவள் நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஒரே ஒரு காரணம், அயலவர்கள் விஷயத்தில் அவள் தன்னுடைய நாவை பேணுவது கிடையாது. அவர்களோடு அவள், அதாவது அவர்களை துன்புறுத்தக்கூடிய விதமாக அவள் நடந்து கொள்கின்றாள். இது மட்டும்தான் அவளிடத்திலே உள்ள குறை. எந்த அளவு இஸ்லாத்திலே இந்த அயலவர் விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஸால ஜிப்ரீல் யூசீனி பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே அயலவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு நான் யோசித்தேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அயலவர்கள் பக்கத்திலே வீட்டிலே இருப்பவர்களை எல்லாம் என்னுடைய சொத்துக்கு சொந்தக்காரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிவிடுவார், அல்லாஹ் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கிவிடுவார்கள் என்று நான் பயப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், அந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த அயலவர் விஷயத்திலே நாங்கள் முடிந்தவரை நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் அயலவர்களோடு நல்ல முறையில் நடக்கின்ற விதமாக அவர்களுக்கு நாங்கள் உபதேசங்களை பண்ண வேண்டும். நாங்கள் ஒருவேளை நன்றாக இருந்தாலும் பெண்கள் இருக்க மாட்டார். எப்பொழுது பார்த்தாலும் புறம் குறை அப்படி இப்படி என்று ஏதாவது வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அப்படித்தான் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் அதனை நாங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற விதமாக தட்டிவிட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று பார்க்கப்பட வேண்டும். அப்போ ஒருவனுக்கு நான் நல்லவனா இல்லையா என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஒரு வழியை சொன்னார்கள். அதுவும் அண்டை வீட்டாரோடு சம்பந்தப்படுகிறது, குடும்பத்துக்கு அடுத்தபடியாக அண்டை விட்டார். ஹைருக்கும் ஹைருக்கும் ஃபியாகலிகி, உங்களிலே சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்திலே சிறந்தவராக இருந்தால் அவர் சிறந்தவர். அது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் நல்லவனா கெட்டவனா, எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்வது என்னை என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சமயத்த ஜீரானக யகூலூன அஹ்சன்த ஃபகத் அஹ்சன்த, உன்னுடைய அயலவர்கள் உன்னை பார்த்து நீ நல்லவன் நன்றாக நடக்கிறாய் என்று அவர்கள் உன்னை பார்த்து சொன்னால் ஃபகத் அஹ்சன்த, நீ உண்மையிலே நல்லவன் தான் என்று சொன்னார். வைதா சமயத்தஹும் யகூலூன அஸ்அத ஃபகத் அஸ்அத, அதே அயலவர்கள் உன்னை பார்த்து இவன் மோசமானவன் இவன் கெட்டவன் என்று உன்னை சொல்லுகின்றார்கள் என்றால் நீ உண்மையிலேயே கெட்டவன் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எந்த அளவு இந்த அண்டை வீட்டாருடைய விஷயம் சம்பந்தப்படுகிறது. எனவே நான் நல்லவனாக ஆகுவது எப்போது? அயலவர்கள் போய் ஒருவரை பற்றி நல்ல ஒரு நிலைமை வர வேண்டும் என்றால், ஒரு நல்ல நம்பிக்கை வரும் வேண்டுமென்றால், அவர்கள் வந்து அயலவர்களிடத்திலே விசாரிப்பார்கள், ஆள் எப்படி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா, எப்படி அவருடைய நடவடிக்கைகள், அல்லது ஒரு திருமணம் பேசுவதாக இருந்தால் கூட அயலவர்களிடத்திலே வந்து விசாரிப்பார்கள், எப்படி அவருடைய நடப்புகள் செயல்பாடுகள் எப்படி என்றெல்லாம் விசாரிப்பார்கள். இப்படி விசாரிக்கின்ற போது ஒருவர் அயலவர்களிடத்திலே நல்ல பெயரை பெற்றிருந்தால் அவர் நல்லவர், அயலவர்களிடத்திலே அவர் கெட்ட பெயரை பெற்றிருந்தால் அவர் கெட்டவர். எதற்காக வேண்டி படுதூறுகள், பிழையான விஷயங்கள், வெறும் பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் அந்த இடத்திலே போய் சேர்ந்துடுவார். எங்கே? அயலவர்களுக்கு தன்னுடைய நாவினால் நோவினை செய்யக்கூடியவர் என்ற ஒரு லிஸ்டிலே அவர் போய் சேர்ந்து விடுவார். அதற்காக எடுத்து வைத்து சொல்வது கிடையாது. அதை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. சரியான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் அவர்கள் பாராட்டக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். இதுதான் அதில் உள்ள விஷயம். அப்போ அயலவர்களுடைய விஷயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நீ இருந்தால், அவர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால், நீ ஒரு முஸ்லீமாக அல்லது ஒரு மோமினாக இருப்பாய் என்று சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், சிரிப்பை குறைத்துக்கொள். சிரிப்பு என்பது, அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை சாகடித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் ஜோக், விளையாட்டு, எப்பொழுது பார்த்தாலும் எங்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே உள்ள ஒரு இன்பமான கதைகள், அதிலே எங்களை நாங்கள் லயித்து கொண்டால் மார்க்க விஷயத்திலே ஒரு தொடர்பு இருக்காது, அதனை பற்றி ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்காது. எவ்வளவுதான் நல்ல உபதேசத்தை வழங்கினாலும் அதிலே உள்ள ஏதாவது ஒரு சில குறைகளோ அல்லது ஏதாவது ஒரு சில நழுவல்களோ அது எங்களுடைய கண்ணுக்கு பட்டு அதற்காக சிரித்துக்கொண்டு கதைத்துக்கொண்டு நக்கலடித்துக்கொண்டு இப்படித்தான் போய்கொண்டிருக்குமே ஒழிய நல்ல விஷயங்களை உள்வாங்கக்கூடிய தன்மை எங்களிடத்திலே வராது. இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், சிரிப்பை குறைத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த சிரிப்பு என்பது அதிகமாக காணப்பட்டால், அதற்காக சிரிக்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்திருக்கிறார்கள், அவர்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு அவர்கள் சிரித்திருக்கிறார்கள், ஆனால் சிரிப்பை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பது கிடையாது. இப்படியான சில விஷயங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. சிரிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை சாகடித்துவிடும். ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தாலமூன ஆலம், நான் அறியக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த சிரிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் குறைத்து கொண்டு சத்தமிட்டு சிரிக்காமல், ஒழுக்கம் இல்லாமல் சிரிக்காமல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைத்து ஒரு நாகரிகமாக அதனை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஹதீஸிலே வந்த விஷயங்களின் பிரகாரம் நானும் நீங்களும் நல்ல முறையிலே செயலாற்றி அந்த அல்லாஹினுடைய சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக்.